இந்த நாளுக்கு உரிய செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது அநேக காரியங்கள் மனதிலே வந்து போனது. ஒரு சில வாரங்களாக நமக்கு தெரியும், கலிபோர்னியாவில் நெருப்பினால ஏற்பட்ட அழிவு, பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி முழுவதும் அழிந்து போனது. சிலர் ஒருவேளை அங்குள்ள மக்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வின்னா, நான் கிறிஸ்துவை அறிந்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு நாள்ல ஏசுவாமி உட்கார்ந்திருந்தாங்க, அவருக்கு முன்னால கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட, கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு உபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க, மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏசு இருக்கிறாங்க, அதுக்கு முன்னால நீதிமான்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் நியாயப்பிரமாணத்தை எழுத்து விடாம பின்பற்றுகிற நீதிமான்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் வந்து பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், மூப்பர், இவங்க எல்லாம் இருக்காங்க, நல்லவர்கள், சமுதாயத்தில் நல்லவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், சமுதாயத்தில் மதத்தின் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஸ்திரீயும் நிற்கிறாங்க, விபச்சாரம், விபச்சாரி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு முன்னால மோசேயின் நியாயப்பிரமாணமும் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்குது, இந்த ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் சொல்லி இருக்குது. ஏசுவாமிட்ட கேட்டாங்க, மோசே சொல்றாரு கல்லறிந்து கொல்லணும்னு, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் கற்களை வச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப இயேசு தரையில குனிந்து எழுதுறாரு, அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். ஒவ்வொருத்தரும் போறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, கடைசியில் அந்த ஸ்திரீ மட்டும் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து சொல்றாரு, மகளே நானும் ஞானித்திருக்கலாம், நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்ப நான் யோசித்தேன், நான் கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்தவன், இதுல கிறிஸ்தவன் எங்க இருக்கிறான்? கிறிஸ்து என்கிற அந்த இடத்துல இருக்கிறனா, இன்றைய 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்து என்கிற அந்த இடத்துல இருக்கிறோமா, இல்ல இந்த நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிற பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இந்த இடத்துல இருக்கிறோமா, இல்ல மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறோமா, எங்க இருக்கிறோம்? வேறாமாய் இன்னைக்கு கலிபோர்னியாவில் நெருப்பு பத்தி எரிஞ்ச சமயத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உல்லாசம் உண்மைதான், குடி வெறி இல்லைன்னு சொல்லல, பட் இன்னைக்கு நாம் பரிசு என்னன்னா, எஸ் நான் சொல்லலாம், இன்னைக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன்னா எஸ் நான் சொல்லலாம். ஆனா நான் இந்த இடத்துல இல்லையே, ஒருவேளை இயேசுவை சொல்லிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறனோ அப்படின்னா மாய்மாலம். மாய்மாலம் பண்றவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமே இல்லை. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவங்க ரொம்ப சுயமா போயிட்டோம்? என் காரியம் நடந்துச்சுன்னு சொன்னா மற்ற காரியத்தை பத்தி ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறோம்? நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே நீங்க வந்து மன்னிக்கிற ஒரு தேவனாக வந்தீங்க, அதன் வழியாகத்தான் கிறிஸ்தவம் என்கிறது ஒன்று இந்த உலகத்தில் தோன்றியது, அதனால் தான் என்னையும் தேடி மிஷினரிகள் வந்தார்கள், அதனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க பார்த்த மாதிரி பார்க்க முடியல, நீங்க அந்த விபச்சாரிய கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவளை பார்த்து நீங்க வந்து இறங்கின மாதிரி ஏன் ஆண்டவரே என்னால இறங்க முடியல? கலிபோர்னியாவில் நெருப்பு வந்துச்சுன்னு சொன்னா பாவத்தின் நிமித்தம், நார்த் அரோரால வந்துச்சுன்னு சொன்னா நீதியின் நிமித்தம். எவ்வளவு ஒரு அயோக்கிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் யோசித்தேன் சுயம். அப்பதான் எனக்கு மனசுல திரும்பவும் வந்துச்சுது, ஆயிரக்கணக்கான சவுத் அமெரிக்காவிலிருந்து அசைலம் தேடி வந்தவங்க டென்ட் போட்டு அங்கங்கேயா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள உள்ளுக்கு விட்டா இன்னும் கிரைம் கூடும், அவங்கள உள்ளுக்கு விட்டா ட்ரக்ஸ் கூடும். ஆனா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதானப்பா இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் அசைலம் தேடி வந்த சமயத்தில் இங்குள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தானே அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கான் கொடுத்து, அதுவும் 10, 8, 9 சொல்லிட்டு எண்ணி கையில் கொடுத்து அவங்கள இந்த விண்டர்லேருந்து காப்பாற்றினாங்களே, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருக்கிறவங்க ஏன் ஏன் நன்றி மறந்தேன், ஏன் என்னால சொல்ல முடியல? இந்த அமெரிக்க தேசத்தை விட ஒரு 25 பகுதியில் ஒரு பகுதி கூட இருக்காது ஜெர்மனி. அந்த ஜெர்மனியில் உள்ளவங்க யார் அசைலம் தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் போது, நான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லல, கிறிஸ்தவன் என்கிற ஒருவனுக்கு வித்தியாசமான உணர்வு ஏன் வரல, ஏன் எனக்கு இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லை, ஏன் எனக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இல்லை, உணர்வு இல்லாமல் போய்விட்டேனே. சில நூற்றாண்டுகளுக்குள், நான் சொல்லுவது ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுகள் கிடையாது, சில நூற்றாண்டுகளுக்குள். இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம், இந்த அமெரிக்க தேசத்தில் உள்ள அத்தனை வீடுகளும் செலிப்ரேட் பண்றாங்க, மாய்மாலம் தானே ஐயா, அன்பு இல்லையே, அன்பு கூற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லையே. என்னை ஒரு நாளிலே பரதேசியை போல காணப்பட்ட எனக்கு உதவி செய்த தேசமையா இது, இந்த தேசத்திலே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லையே, சுயம். நான் வந்துட்டேன் ஐயா, எனக்கு விசா கிடைச்சிச்சு, எனக்கு கிரீன் கார்டு ஆயிடுச்சு, நான் சிட்டிசன் ஆயிட்டேன், இனிமே யாரும் இங்க வரக்கூடாது, இனிமே யாரும் இதுக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் கிறிஸ்தவனுக்கு வரலாமா அப்படின்னு யோசித்தனா நான் மனசுல நான் திங்க் பண்ணதை சொல்றோம் உங்களுக்கு. இந்த கஜா புயல்ல நிறைய போஸ்டிங்ஸ் பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, பார்க்க பார்க்க கண்ணீரா தான் இருந்துச்சு, ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. ஒரு போஸ்டிங்ல சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் உள்ள நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சாவூர் இல்லையா, தமிழ்நாட்டிலுடைய வாழ்வாதாரம் இல்ல, ஒரு 4 மாவட்டங்களை சொல்லி சொன்னாங்க, இனி இந்த மாவட்டம் மறுபடியும் சுயத்தில் வரணும்னு சொன்னா நிச்சயமா 20 வருடத்திற்கு மேலாகும் என்று சொல்லுகிறார்கள். பாதிக்கலையே நம்ம இல்லையா? கஜா புயல் வந்ததுனால உங்களுக்கு எனக்கு என்ன? கன்னியாகுமரி நல்லா தானே இருக்குது, திருநெல்வேலி நல்லா தானே இருக்குது, தூத்துக்குடி நல்லா தானே இருக்குது, சென்னை நல்லா தானே இருக்குது. அப்படி எண்ணிக்கொள்ளுகிற அந்த எண்ணம் ஏன் கிறிஸ்தவனுக்கு வருது? ஏன் நம்ம வித்தியாசமானவங்க இல்லையா? நம்ம வந்து மற்ற மதத்தை சார் காட்டிலும் வித்தியாசமானவர்கள். நான் கிறிஸ்துவை உடையவன், அப்ப கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை எனக்கு இருக்கணும். அப்படி என்றால் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகள், ஒருவேளை இன்னைக்கு சும்மா கேட்கிறேன் தப்பா எடுக்காதுங்க, நீங்க பேசணும். எல்லாரும் பார்க்கும்போது தேங்க்ஸ் கிவிங் டேல இருக்கிற மாதிரியும் இல்லை, என்னாலும் நீங்க பேசணும். நான் சும்மா கேட்கிறேன், தஞ்சாவூர் பகுதியில், திருவாரூர் பகுதியில், நாகப்பட்டினம் பகுதியில், பட்டுக்கோட்டை பகுதியில் உங்களுக்கு எனக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இருந்துச்சு அல்லட எனக்கு இருந்துச்சு, அந்த வீட்டில் ஒரு மரம் வந்து விழுந்துச்சுன்னு வைங்க, அந்த வீட்டில் யாருமே இப்ப போக முடியாது, என்ன நடந்திருக்கும் சர்ச்சில்? நான் சொன்னது புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடு எங்க இருக்குது? பட்டுக்கோட்டையில் இருக்குது. ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு, வீடு உடஞ்சிச்சு, என்ன நடந்திருக்கும்? போயிருப்பீங்களா? பேசுவோம், ஓகே, பியூட்டிஃபுல், பேசியிருப்போம், வேற என்ன செய்வோம்? ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், அதுக்கு முன்னால ஜபித்திருப்போம் இல்லையா? ஜபித்திருப்போம், வேற என்ன? எவ்வளவு தூரம் நாம் புலம்புகிறனோ அந்த புலம்பலுக்கு ஏத்தபடி திருச்சபை ரியாக்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என் வீடு நல்லா இருக்குது, பட்டுக்கோட்டையில் எனக்கு வீடு கிடையாது, எவனோ ஒருத்தனுடைய வீடு தானே ஐயா போச்சுது, வேறு யாருடைய மிருக ஜீவன்கள் தானே போச்சுது, தமிழன் என்கிற உணர்வு கூட இல்லையோ அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அப்ப என்னையா கிறிஸ்தவனா? இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் அதை எண்ணிக்கொண்டிருக்கும் போது, என்னுடைய சொந்த ஊர்ல 4 மாவட்டங்களில் மக்கள் பட்டினியா இருக்கிறாங்க, அவங்களை சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, ஆடு மாடுகள் முடிந்தது, 20 ஆண்டுகள் அவர்களால் வாழ்வதற்கு முடியாதபடி வாழ்வாதாரங்கள் எல்லாம் அழிந்து போயின. ஒரு நபர் சொன்னாரு, எனக்கு அது ரொம்ப பாதிப்புண்டாயிற்று, பிள்ளைகளை விடவும் மேலாக இந்த தென்னை மரத்தை நாங்க வச்சிருப்போம், காரணம் என்னன்னு சொன்ன, பிள்ளைகள் ஒரு நாள் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் இந்த தென்னை மரம் எங்களுக்கு உதவியா இருக்கும், தென்னை மரங்கள் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி கதறினார். கஜா புயல் பாதிப்பினால பாதிக்கப்பட்டு தமிழகம் காணப்படுகிறது. ஆனா நமக்கு கலக்கம் இல்லையே, நமக்கு அந்த பாதிப்பு இல்லையே. அப்ப நம்ம கிறிஸ்து சிந்தையோட தான் இருக்கிறோமா? நான் யோசித்து பார்த்தேன், அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ல ஒரு மிஷினரி கொடூரமா கொல்லப்பட்டார் ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக. அப்ப அந்த இதை வாசித்தேன், 26 வயசு 2000 வருஷத்துக்கு முன்னால ஏசுவாமி இந்த உலகத்தில் வந்து நமக்காக மறித்த போது 33.5 ஆண்டு அவருக்கு, இளம் ரத்தம். இன்னைக்கு அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பழஞ்சாதி பழங்குடி மக்கள் மத்தியில ஏசுவாமை பத்தி அவங்களுக்கு தெரியாது என்பதை கேள்விப்பட்டு வாஷிங்டன் ஸ்டேட்டிலிருந்து ஒருவர் மிஷனரியாக அந்தமான் நிக்கோபருக்கு போனார். நான் யோசித்து பார்த்தேன், எனக்கெல்லாம் அந்த எண்ணமே இல்லையே. அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ல ஒரு பழங்குடி மக்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் என்கிற பாரம் எனக்கு வரலையே, எனக்கு வரலையே. ஆனா 26 வயசுள்ள அந்த தம்பிக்கு போயிருச்சே, அவங்க போனாங்களே, அவங்க போஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, லார்ட் பிளீஸ் டு நாட் டேக் மை லைஃப் அன்டில் ஐ வாஸ் கில்ட், என்ன மற்றவங்க கொல்றது வரையிலும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்து விடாதே. போனாங்களே கொடூரமான முறையில கொண்டாங்களே. 21ஆம் நூற்றாண்டுல அம்பு இது, 21ஆம் நூற்றாண்டுல வெட்டி, 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிஷினரி கொல்லப்பட்டாரு, அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறாங்க. எவ்வளவு நம்ம பாதித்திருக்கிறது, எவ்வளவு பாதிக்கிறோம். இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல அந்த மிஷினரிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அந்தமன் நிக்கபர் என்று சொல்லப்படுவது நம்ம ஊரை போல, இந்தியாவில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துக்கு இந்த வருடத்திலும் இந்த நூற்றாண்டிலும் அமெரிக்காவிலிருந்து ஒரு மிஷினரி சென்று இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு நேரிட்டதையானால் அந்த மிஷினரிய யோசித்து பார்த்தேன். 2-3 நாளைக்கு முன்னால மூடி பைபிள் ரேடியோ ஸ்டேஷனை கேட்டுட்டு இருந்தேன். டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அதுல சொன்னாங்க, என்னது கொஞ்சம் சிந்திக்க வைத்தது. இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் 39 மில்லியன் சில்ட்ரன், ஞாபகத்தில் வச்சுடுங்க, 39 மில்லியன் சில்ட்ரன் பிள்ளைகள், 39 மில்லியன் பிள்ளைகள் அமெரிக்காவில் மட்டும் சாப்பாடு இல்லாம பெத்துக்கு போறாங்க. அதை கேட்ட சமயத்தில் ஃபர்ஸ்ட்ல நம்ப முடியல. காரணம் என்னன்னா, என் டேபிள் என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது. நம்ப முடியல. காரணம் என்னன்னா, நான் வேலைக்கு போறேன், என் குடும்பத்தில் வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு நான் ஒருவேளை வேலைக்கு போகாட்டாலும் என் குடும்பம் என்ன போஷிக்கும். ஆனா இந்த 39 மில்லியன் சில்ட்ரன் இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் அப்படின்னா இந்தியா நிலைமை, அப்படின்னா நார்த் கொரியா நிலைமை, அப்படின்னா ஈரான் நிலைமை. யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே பாதிக்கலையே என்ன? ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்திய தேசத்துல பட்டினி சாவு என்று கேள்விப்பட்ட போது ஜெர்மனியில இங்கிலாந்துல என்ன பண்ணாங்களாம், மார்னிங் குடிக்கிற காஃபிய சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த காசை போட்டு அனுப்புனாங்களாம். எனக்கு அப்படி தோணலையே, நான் குடிக்கிற டீயை ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தோணலையே, நான் சாப்பிடுற சாப்பாடை கம்மி பண்ணணும்னு எனக்கு தோணலையே, என்னுடைய வருமானத்தில் நான் ஒரு பகுதியை இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லையே, என்ன கிறிஸ்தவனா அப்படின்னு நான் யோசித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் எத்தனையோ காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல. 1 நாளாகமும் 16:34 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32:7 உபாகமும் 32:7 இவ்விதமாக ஒரு வசனம் இருக்குது, அதை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் தியானிப்போம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். நிறைய பேர் உள்ள நம்ம நினைக்க மாட்டோம் என்னன்னு சொன்னா, டுடேஸ் லெவல் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமை 10 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால இல்லவே இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, 40 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கஷ்டமான நிலைமை, 50 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, 60 வருஷத்துக்கு முன்னால எங்க வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு காணப்பட்ட ஒரு குடும்பம். சொல்ல முடியுது இல்லையா? ஆனா அருமையாய் வேதவசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனே. அப்படின்னா இன்னும் மேல போ. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தேன்னு சொன்னா, எங்க குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால இயேசுவே அறியலையே எங்க குடும்பம். ஒரு 200 வருடம் சொல்லும் போது பழங்குடி மக்களா தானே இருந்தோம். சரியாக உடுப்பதற்கு கூட நமக்கு நிலைமை இல்லாமல் தானே இருந்தது. ஆனா நம்ம அதையெல்லாம் சிந்திப்பது இல்லையே. இந்த தேங்க்ஸ் கிவிங் டேல இந்த 3 காரியத்தை ஞாபகத்தில் வைங்க. 1 என்னன்னா நினைங்க, லெட்ஸ் ரிமம்பர். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் எந்த நிலையிலிருந்து நாங்க வந்தோம், ஃபேமிலி ட்ரீ கொஞ்சம் யோசிப்போம். ஒரு 3-4 தலைமுறைக்கு முந்து எப்படி இருந்தாங்க என்று பார்ப்போம், கவனிப்போம், கேட்போம், மற்றவங்கள்ட்ட கேட்போம், ஐயா எங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க ஐயா கேட்போம். சும்மா உங்களுக்கு மிஷினரி சரித்திர புஸ்தகங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். நம்முடைய முன்னோர்களுக்கு சரியாக உடை உடுப்பதற்கு கூட அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. எல்லாம் மறந்துட்டோம். இப்ப நமக்கு தெரியறதெல்லாம் ஊருக்கு போறோம், போத்தீசு போறோம், துணி வாங்குறோம், வரோம், இதுதான் தெரியுதே ஒழிய முன்னால நடந்த காரியங்கள் மறந்து விட்டோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினை. இன்னைக்கு நீ மன்னா சாப்பிட்டு இருக்கிற, ஆனா பூர்வ நாட்களை என்ன செய்யணும், நீ நினைக்கணும். அடிமைத்தனத்தில் உன்னுடைய ஜனங்கள் காணப்பட்டதை எண்ணிப்பார். நான் ஊழியம் செய்த திருச்சபை, பள்ளியாடி திருச்சபையில ஒரு இதை சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்காக வந்த மிஷினரி ஐயா அவர் வந்து எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவியா இருந்தாங்கன்னு பாருங்களேன். அவர் மிஷினரி, குளத்துல போய் குளிப்பதற்கு மக்களுக்கு உரிமை இல்லை. அப்ப மேல் ஜாதி என்று சொல்லப்படுகிற மக்கள் எவ்வளவு ஒடுக்கி வைத்திருந்தாங்க. ஒரு கிராமம், பள்ளியாடி என்று சொல்லுவது இன்றும் ஒரு கிராமம். அதுல நடைபெற்ற சம்பவத்தை தான் நான் சொல்றேன். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால நடைபெற்ற சம்பவம். அப்ப என்ன செய்வாராம் தெரியுமா, கண் எடுத்துட்டு வந்து பயமுறுத்துவாராம். I will shoot you அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் குளிப்பதற்கு உதவி செய்தாராம். ஆனா இந்த 150 வருஷத்துல அதெல்லாம் மறந்துட்டோமே. அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்கள் என்னென்ன, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை நினைத்துப்பார், கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு சொல்லுவான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆயுதமா இருக்கிறோமா? நினைச்சு பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம். இன்னைக்கெல்லாம் பனையெல்லாம் கிடையாது, ஆனா பனையேறி பிழைத்தவர்களுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியுதா? நம்மால சொல்ல முடியுதா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சொல்லுனே, நினைத்து பார், கவனி, மற்றவங்கள்ட்ட கேளு, இத உன் பிள்ளைகளுக்கு நீ சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் அதை நினைவு கூற நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 2 சாமுவேல் 7:18 வசனத்தில் அந்த 7 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்ட தாவீது, அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவத்தை வேதம் சொல்லுது. நான் அடிக்கடி யோசிப்பேன், பாத்துட்டீங்க, ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லலையே நீ என்ன இருதயத்துக்கு ஏற்றவன், ஏன் தாவீதை பார்த்து சொன்னாரு? தாவீதை போல வேதத்துல ஆண்டவரை துதித்தவர்கள் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. தாவீது துதித்ததை போல, நன்றி சொன்னதை போல யாருமே கிடையாது. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார், என்னன்னா, யுத்தம் பண்ணு, எல்லா எதிரிகளையும் வீழ்த்தி விட்டு என்னுடைய ஜனங்களை நீ ஸ்திரப்படுத்து என்று சொல்லியிருந்தார். ஸ்திரப்படுத்திட்டார். இப்ப இளைப்பாறி கொண்டிருக்கிறார். ஒரு வீடை கட்டினாரு, வீட்டுல இளைப்பாறிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னன்னு சொன்னா, தேவனுடைய பெட்டி திரை நடுவில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வீட்டுல இருக்கலாம், அதனால ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன்னு சொன்னார். அப்பதான் அவர் நாத்தானை கூப்பிட்டு சொல்லுவாரு, இங்க பாரு, எனக்கு ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு. நாத்தான் அவன் சொல்லுவாரு, இப்ப நீ கட்டு, இது நல்ல எண்ணம் தானே, நல்லதானே, கட்டுன்னு சொல்லிட்டு நாத்தான் வீட்டுக்கு போவாரு. ஆனால் ஆண்டவர் நாத்தான கூப்பிட்டு தட்டி எழுப்பி சொல்லுவாரு, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் ஆட்டுக்கு பின்னால சென்ற தாவீது. அவன் கட்ட மாட்டான் எனக்கு ஆலயம், அவனுடைய பிள்ளைதான் கட்டுவான். நீ போய் சொல்லு அவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு போய் சொல்லு. அவன் ஆட்டுக்கு பின்னால போன போய் சொல்லு என்று சொல்லுவார். அப்ப 7:18 பார்க்கும்போது நாத்தன் வந்து சொல்லுவாரு தாவீதிட்ட, என்ன சொல்லுவாருன்னா, எப்பா நீ ஆட்டுக்கு பின்னால போனவன் தானே, இன்னைக்கு யாராவது நம்ம அப்பாவுடைய தொழிலை சொல்லி நம்மோட பேசினாலே தாங்க மாட்டோம், நம்முடைய முன்னோர்கள் செய்த தொழிலை சொல்லி நம்ம யாராவது அட்ரஸ் பண்ணாங்கன்னு சொன்னா விடமாட்டோம், மூர்க்கம் கொண்டு எழும்புவோம். ஐயா நம்ம பூர்வீகம் என்ஜினியர்ஸ் அல்ல, பாஸ்டர்ஸ் அல்ல, ஞாபகத்தில் வச்சுடுங்க, நம்ம பூர்வீகம் வித்தியாசம். தாவீதுட்ட வந்து சொல்றாரு நாத்தான், ஏய் நீ ஆட்டுக்கு பின்னால போனவனாமே நாத்தான் சொல்றாரு. சொன்னோன்ன தாவீது செய்தது ஞாபகத்தில் வச்சுட்டுங்க, ஆலயத்துல போறாரு, உட்பிரவேசிக்கிறார், ஆண்டுடைய சமூகத்துல போறாரு. ஆண்டுடைய சமூகத்துல போய் என்ன சொன்ன தெரியுமா, ஆண்டவரே என்னை நீர் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பிரியமானவர்களே, இத நீங்களும் நானும் எண்ணணும். இன்னைக்கு ராஜாக்கள் நம்ம, இன்னைக்கு ராஜாக்கள் நம்ம ராஜாக்கள் அல்ல. தாவீது ராஜா, யுத்தத்துல வெற்றி பெற்றவன். ஆனால் நாத்தான் வந்து சொல்றாரு, எப்பா நீ ஆட்டுக்கு பின்னால போனவனாமே, அந்த உணர்வு இருக்குதான்னு கேட்கிறாரு. அந்த உணர்வு இருக்குதா? தாவீது சொல்றாரு, உண்மைதான் ஆண்டவரே, நானும் என் வீடும் இந்த நிலைமையில இன்னைக்கு காணப்படுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். நான் அதை யோசித்து பார்த்தேங்க, யோசித்து பார்த்தேன். ஒரு 150 வருடம் 200 வருடத்துக்கு முன்னால தமிழ்நாட்டின தென் பகுதிகளில், தமிழ்நாடு முழுவதும் வச்சிடுவோமே, மிஷினரிகள் வந்தாங்க, மிஷினரிகள் வந்தாங்க. இந்த மிஷினரிகள் மட்டும் வராட்டா, நான் இன்றைக்கு விக்கிரகத்துக்கு முன்னால மண்டிகிட்டு காணப்பட்டிருப்பேன். எனக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்காது, எனக்கு கல்வி கண் திறந்திருக்காது. என்னுடைய கிராமங்களில் அவங்க வந்த சமயத்தில் அவங்க வந்து கிளினிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனை ஆரம்பிச்சாங்க. வியாதிகளில் காணப்பட்ட பிள்ளைகளுக்கு மருத்துவம் செய்தார்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தவங்க, நான் இன்னைக்கு கூட யோசித்தம் பார்த்துட்டுங்க, என்னன்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு இல்லாத ஒரு காரியம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நீங்க வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை எடுத்துட்டீங்கன்னா கன்னியாகுமரி ஜீரோ, கன்னியாகுமரியில் எதுவுமே இல்லை. கிறிஸ்தவ கல்லூரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒன்றோ ரெண்டோ கல்லூரிகள் மட்டும்தான், மற்றபடி சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் தான் இருக்கிறது. கிறிஸ்தவ ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்ப ஆரம்பித்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்தவ மருத்துவமனைகள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பிரைவேட் மருத்துவமனைகள், பிரைவேட் மருத்துவமனையில யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் மிஷினரி ஸ்கூல்ஸ்ல படிச்ச கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து மருத்துவமனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்கிற ஒன்று இல்லைன்னா கன்னியாகுமரி ஜீரோ, கன்னியாகுமரி ஜீரோ. யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், எனக்காக ரிங்கிள் டோபே என்று சொல்லப்படுகிற ஒரு ஐயர் ஜெர்மனியிலிருந்து வரணுமா, வந்து 10 வருடங்கள் அவர் ஊழியம் செய்துவிட்டு அவருடைய பிணம் கூட எங்கேன்னு தெரியாதபடிக்கு அவர் மாய்ந்து போனாரே, அப்படிப்பட்ட ஒருவர் எனக்குடைய கிராமத்துக்கு வந்ததுனால் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நீங்க அனுப்புறதுக்கு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறுவதற்கு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நினைத்து பார்ப்போம், உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம், உணர்வு அடைவோம். சங்கீதம் 103:3-5 வரையிலும் வாசித்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த போய் தான் பாருங்க, சங்கீதக்காரன் பட்டியல் போடுறாரு. ஆத்மாட்ட சொல்றாரு, ஆத்மாவே நீ கர்த்தர் ஸ்தோத்திரிக்கணும், காரணம் என்னன்னு சொன்னா ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லியிருக்கு, செய்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், வந்திருக்கிற நாம் ஆண்டவர் செய்த உபகாரங்கள் என்று சொல்லாமல், என்ன உபகாரங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள் என்று சொல்லாமல், என்ன நன்மைகள், பட்டியலிட முடியுமா, பட்டியலிட முடியுமா? நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டு பாருங்க, ப்ரேயர் ரிக்வஸ்ட். நம்ம சர்ச்சில் அதுவும் கஷ்டம் தான் தருது எல்லாரும், ஆனாலும் கேட்டு பாருங்க. அப்பாவுக்கு தலைவலி, அம்மாவுக்கு தலைவலி, அண்ணனுக்கு தலைவலி, தம்பிக்கு தலைவலி, அன்னைக்கு தலைவலி, எல்லாமே சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல சொல்ல பாருங்க, சொல்ல பாருங்க. நிறைய செய்திருக்கிறார். அந்த நிறைய என்கிறத 1, 2, 3, 4, 5 பட்டியல் போட சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. மனசுல இல்ல, மனசுல இல்ல, மறந்துட்டோம், மறந்துட்டோம். தாவீது ஒரு ராஜா, ராஜரீகத்தில் காணப்பட்டவர். அவர் சொல்றார் பாருங்க, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவர் நோயாளியா இருக்கிறார். இதை சொல்லும் போது அவர் நோயாளி, எலும்பு வரைக்கும் அவர் தொடப்பட்டார், தொடப்பட்டார். வேதனை, ரொம்ப வேதனை. அவர் சொல்றாரு, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஐயா, ஒவ்வொரு நாளும் மீட்டுக் கொள்ளுகிறாரே ஆண்டவர். தாவீதுடைய நாட்கள்ல கார் கிடையாது, இன்னைக்கு கார் இருக்குது. நமக்கு கார் ஓட்டுறோம், கார் ஓட்டுவது நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய பிராணனை காப்பாத்துறீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, எல்லா நாளும் தானே காப்பாத்துறாரு இல்லையா? எல்லா நாளும் தானே காப்பாத்துறாரு, நாளைக்கும் காப்பாத்துவார். அதனால நம்ம சொல்லணுமா? ஆனா தாவீது சொன்னார். காரணம் என்னன்னா, அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக பதிவு இருந்தாங்க, அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக அம்பெய்தாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்பட்ட தாவீது சொல்லுகிறார், அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி என்னை மீட்டார், என்ன கிருபையினால, இரக்கங்களினால முடிசூட்டினார், நன்மையினால என் வாயை திருப்தியாக்கினார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பட்டியல் போடாம இன்னைக்கு தூங்க போனோம்னா, நானும் நன்றி இல்லாதவன், நன்றி இல்லாதவன். என்ன காண்டவர் செய்த நன்மைகளை நான் சொல்ல முடியாவிட்டால், நானும் நன்றி மறந்தவன், நன்றி மறந்தவன். இதோ ஒரு சில வருடங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். அதைத்தான் தொடர்ந்து சங்கீதம் 34 தாவீது சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். பழக்கப்படுத்திக் கொள்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதை பழக்கப்படுத்திக் கொள்வோம், பழக்கப்படுத்திக் கொள்வோம். ஜபம் நிறைய இருக்குது. முழங்கால் படி போட்டோன்ன, ஆண்டவரே ஊர்ல அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எல்லாம் சொல்றோம். செய்த நன்றியை சொல்லாம விடுறோம். ஐயா, எவ்வளவு பெரிய ஒரு தவறு. செய்த நன்றியை நாம் சொல்லாம இருக்க முடியுமா? நேத்தையும் கேட்ட ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்தாரு அப்பா, அப்ப இன்னைக்கு நம்ம அதுக்கு நன்றி சொல்லணுமே. அதான் தாவீது சொல்றார். எங்க இருக்கிறார் தெரியுமா? இப்ப இத சொல்லும் போது ஒரு கொகைக்குள்ளால இருக்கிறாரு. ஒரு பைத்தியக்காரன போல வேஷம் போட்டு சவுலுக்கு தப்புவதற்கு அவர் பயந்து இருக்கிறார். இருந்து கொண்டு இந்த கொகையில இருந்துட்டு சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ளுவோம், பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம். 1 Thessalonians 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுவார் இதே மாதிரி தான், தாவீத மாதிரி தான். ஜெயில இருக்கிறார். இன்னைக்கு கழுத்து வெட்டப்படுமா இல்லைன்னா நாளை வெட்டப்படுமா தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேங்க்ஸ் கிவிங் ஒரு இக்கட்டான ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான். திருச்சபைக்கு, குடும்பங்களுக்கு, தேசத்துக்கு, தேசத்தின் குடிகளுக்கு, திருச்சபைக்கு ஒரு இக்கட்டான ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான். ஆனாலும் சிறையில் அடைக்கப்பட்ட பவுல அப்போஸ்தலன் எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொன்னது போல, குகைக்குள் காணப்பட்ட தாவீது கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னதை போல நீங்களும் நானும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அப்படி நாம் செய்வது ஆண்டவருக்கு பிரியம் ஆனது. ஒருவேளை இன்னைக்குள்ள நிலைமையை நம்ம இன்னைக்கு பார்த்து மட்டுமல்ல, இதற்கு முன் தலைமுறை தலைமுறையாக தேவன் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, ஜெபிக்க பழகிக்கொண்டோம், ஸ்தோத்திரம் செய்வதற்கு பழகலப்பா, பழக்கப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அநேகருக்கு ஒருவேளை துக்கமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், பசியோடு இருக்கலாம், தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொருவரோடும் உங்க கிருபை தங்கி இருக்கட்டும். நாங்க கிறிஸ்தவங்க ஐயா, உங்க சிந்தை எங்களுக்கு தாங்க. ஏசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.